ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ வெங்கடகுரவே நமஹ. ஸ்ரீ உவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், அதாவது சுதர்சனர் என்றும் புத்தூர் சுவாமி என்றும் அனைவராலும் அழைக்கப்படும் சுவாமியின் சதமான உற்சவத்தை முன்னிட்டு அடியேன் சுதர்சனர் கேள்வி பதிலிருந்து 6வது சதகத்திலிருந்து ஒரு சில விஷயத்தை இங்கு பகிர விழைகிறேன். ஒரு சதகத்தில் கிட்டத்தட்ட 100 கேள்விகள் இருக்கும். அது முழுக்க முழுக்கமே சம்பிரதாய விஷயமாகவே இருக்கும். கேள்வி சம்பிரதாயத்தை ஒட்டி இருக்கும். அது பதிலும் சுவாமி வந்து சம்பிரதாயத்தில் இருக்கிற பதிலெல்லாம் கொடுப்பார். கூட பிரமாணங்களையும் சேர்த்து அதில் வந்து நமக்கு பதில் கேட்டவாளுக்கு பதில் கிடைக்கும். மேலும் வேறு பத்திரிகையில் நம்ம சம்பிரதாயத்தை தவறாகவோ இல்லை அவர்கள் தெரியாமல் பதிவிட்டிருந்தால் அதற்கு உடனடியாக ஒரு பிரமாணத்தை எடுத்து பதில் கொடுத்து அவர்களை திருத்துவர். இப்படி பல விஷயத்தையும் தான் ஏடுபடுத்தி அதே சதகமாக வெளிவிட்டு கிட்டத்தட்ட 13 சதகம் என்று நினைக்கிறேன் அவ்வளவு வெளியிட்டிருக்கிறார். இதில் அடியேன் வந்து 6வது சதகத்திலிருந்து ஒரு 12-13 கேள்விக்கான முக்கியமான கேள்விக்கு இங்கே வந்து விஷயத்தை பார்ப்போம். முதல்ல நம்ம சம்பிரதாயத்துக்கே முக்கியமானது தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டுட்டு அதுக்கு ரொம்ப எளிமையாக பதில். அதுதான் அதில் ஒரு நமக்கு இருக்கிற ஒரு சிறப்புத்தன்மை. எந்த ஒரு தமிழில் வந்து ஒரு புரியாத ஒரு சொற்றொடர்களை கையாள்வதோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப எளிமையான சொற்றொடர்களை கையாண்டு அனைவரும் அதை படிக்கும்போதே நமக்கு வந்து அர்த்தம் புரிகிற அளவுக்கு அதை கொண்டு போவார். இதில் தத்துவம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா அது உண்மை பொருள் என்று பொருள். இது நம்ம சம்பிரதாயத்தில் 3 வித தத்துவத்தை நம்ம ஒத்துட்ருக்கோம். அதாவது சித், அச்சித், ஈஸ்வரன் என்று 3 வகையாக இருக்கிறத நம்ம ஒத்துட்ருக்கோம். இதில் சித்துனா என்ன, அச்சித்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்னென்ன, அது ஒரு தனி விளக்கமாக அருளி செய்துள்ளார். சித்துனா இந்த ஆத்மா, அச்சித்துனா ஜடப்பொருள்கள் இருக்கிற அதனுடைய தன்மைகள், ஈஸ்வரனா எம்பெருமான் பரமாத்மானுடைய விஷயம். இப்படி தொடங்கிறது இந்த சதகத்தில் இருக்கிற முதல் அதாவது முதல் முக்கியமான பாட்டிலேருந்து நமக்கு வரக்கூடிய இந்த கேள்வி. இதுக்கு அடுத்து ஒட்டியே அர்த்த பஞ்சகம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அதுக்கப்புறமா இந்த இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த தத்துவத்துக்கும் தத்துவஹித புருஷார்த்தத்துக்கும் அர்த்த பஞ்சகத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். நம்ம அந்த தத்துவஹித புருஷார்த்தத்துக்கும் அர்த்த பஞ்சகத்துக்கும் உள்ள தொடர்பை பார்க்குறதுக்கு முன்னாடி தத்துவம்னா என்ன, அர்த்த பஞ்சகம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டால் தான் நம்ம அந்த கேள்விக்கு அவர் அருளி செய்கிற பதிலை நம்ம வந்து அன்வைக்க முடியும். ஆனால் இப்போ அர்த்த பஞ்சகம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது பரமாத்ம ஸ்வரூபம், அதாவது பிராப்தியம் அப்படின்னா என்ன, அடையத்தக்க பலன் இருக்கிறது பரமாத்மா. அடுத்து பிராப்தா அப்படின்னா அடைபவன், அதாவது ஜீவன். பிராப்தி பலன் அப்படின்னா என்ன, கைங்கரியம், புருஷார்த்தம் அப்படின்றது அர்த்தம். இந்த பிராப்த உபாயம் அதாவது அவனை அடைய வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதை கர்ம ஞான பக்தி இதெல்லாம் சொல்லியிருக்கா, ஒரு ஒரு வழி சொல்லியிருக்கா, அதெல்லாமே பிராப்தி உபாயத்தில் உள்ளடக்கம். அடுத்து பிராப்தி விரோதி, இந்த ஜீவனுக்கு விளையும் பாவத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் இந்த சரீரம் படும் பாடத்தின் விளைவுகள், இதனுடைய விளைவுகள்னால் வரக்கூடிய விஷயத்தினால் அவனால் அடைய முடியாதது தான் பிராப்தி விரோதி. இப்போது தத்துவஹித புருஷார்த்தம் பஞ்சகத்துக்கும் அர்த்த பஞ்சகத்துக்கும் உள்ள தொடர்பு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு, ஆமாம் உண்டு அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்குறார். அதாவது தத்துவம்னா என்னன்னு பார்த்தோம், இப்போ ஹிதம்னா என்னன்னு பார்ப்போம், புருஷார்த்தம்னா பலன், கைங்கரியம் பிராப்தி பலன்னு பார்த்தோம். இப்போ ஹிதம்னா என்ன? சேத்தனனுக்கு நன்மை அளிப்பது, அதுதான் ஹிதம். எதனால் நன்மை அடைகிறது பார்த்தோம்னா, நம்ம வந்து உபாயம், அதாவது இங்கே நம்ம வந்து எது உபாயம்னு நம்ம பண்ணோம், இந்த இடத்துல வழி எதையெல்லாம் வழின்னு நம்ம சொல்லியிருக்கோம், பிராப்தி உபாயம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த சேத்தனனுக்கு இதம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் இந்த பிராப்தியமான பிரம்மம், அதுதான் இதம் கொடுக்கக்கூடியது. அடுத்து ஜீவன், இந்த மூன்றுமே இந்த ஹிதத்தில் அடக்கம். புருஷார்த்தத்தில் ரெண்டுத்தை நம்ம அடக்கலாம், ஒன்று வந்து கைங்கரியத்தையும் பிராப்தி விரோதியையும் அடக்கலாம். எப்படின்னா, புருஷார்த்தத்தை இரண்டாக பிரிக்கலாம், இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு. இஷ்டப்பிராப்தினா கைங்கரியம், அதனால் இந்த இடத்துல பிராப்தி பலன் வந்துடும். அனிஷ்ட நிவர்த்தி அப்படின்னா இஷ்டத்துக்கு தடையாக இருப்பது, பிராப்தி விரோதி. அதாவது நமக்கு அடையக்கூடிய உரிமையை தடுக்குகிறதெல்லாம் விரோதி. இது இரண்டுமே புருஷார்த்தத்தில் அடக்கம் பண்ணி உள்ளடக்கிடலாம் அப்படின்றத விளக்கி அதை அழகாக வரிசைப்படுத்தி காட்டுகிறார் ஸ்ரீ புத்தூர் சுவாமி. அடுத்ததாக ஸ்ரீவச்சன பூஷணத்துலேருந்து ஒரு சூத்திரத்தை எடுத்துட்டு அதை ரொம்ப அழகாக விளக்கிறார். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பனும் அவனே அப்படிங்கிறார். அதாவது பிராப்தாவும் அவனே அப்படிங்கிறத. இது சூத்திரம் வந்து 71வது சூத்திரம். இது பிள்ளைலோக்காச்சார் எம்பெருமானே பிராப்தா என்று அருளி செய்திருக்கிறார். அர்த்த பஞ்சகத்தில் நம்ம பார்த்தோன்னா ஜீவனை பிராப்தா என்று கூறுவது எப்படி பொருந்தும் அப்படின்றது ஒரு பூர்வபட்சமாக ஒரு கேள்வியை கேட்டுண்டு அதுக்கு பதில் ரொம்ப அற்புதமாக இங்கே விளக்குகிறார். அதாவது இந்த ஜீவன் வந்து முக்தி நிலையில் எம்பெருமான் ஜீவனை அடைகிறான், ஜீவனும் எம்பெருமானை அடைகிறான். ஆகையால் இருவரையுமே பிராப்தா என்று சொல்கிறதுக்கு இடமாக இருக்குது. எப்படின்னா, இந்த முக்தி நிலையில் எம்பெருமான் ஜீவனை அடைவதும் ஜீவன் எம்பெருமானை அடைவதும் இப்படி இருவருமே இதுக்கு பிராப்தா என்று சொல்கிற சில இடங்கள் உண்டு. ஆனால் உண்மையிலே ஆராய்ந்தோன்னா எம்பெருமான் தான் இந்த ஜீவனை பெற விரும்புவான். அதற்காக தான் அவன் என்ன பண்ணுறான்னா சிருஷ்டிக்கிறான், அவதாரம் பண்ணுவதை முதலான நல்ல செயல்களையும் இடைவிடாமல் செய்கிறான். ஆனால் இந்த ஜீவனின் வேறு விஷயத்தை பற்றி கொண்டு எம்பெருமானை விட்டு ரொம்ப தூரம் போகிறான். எம்பெருமான் முயற்சியினால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பலித்த பின்பே, அதாவது இவன் வந்து முதல்ல வந்து எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக பற்றை உண்டு பண்ணுறான். அப்புறம் ஏதோ ஒரு ஹோம காரியத்தை பண்ண வைக்கிறான், ஹோம காரியம் மூலமாக அவனுக்கு கொஞ்சம் அன்பை கொண்டு கொடுக்குறான். இப்படி படிப்படியாக அந்த எம்பெருமான் தன்னுடைய அன்பை இந்த ஜீவனுக்கு ஊட்டி இதுக்கு ஒரு ஆசை உண்டாக்கி, தன் பேரில் ஒரு ஆசை உண்டாக்கி அந்த ஆசை வளர்ந்து எம்பெருமானை அடைய செய்கிறது. இதை பார்க்கும்போது ஈஸ்வர லாபம் சேத்தனுக்கு என்று சொல்வதை காட்டிலும் சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே என்று சொல்வது பொருத்தமாயிருக்குது என்று தெரிகிறது. இதை திருவுள்ளம்பத்தியே ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியாரும் பிராப்தாவும் அவனே என்று அருளி செய்தார் என்பது ரொம்ப அழகாக இந்த இடத்துல விளக்கியிருக்கார். அடுத்ததாக நிறைய நம்ம சம்பிரதாயத்து விஷயத்தில் வந்து இரட்டைகள் உண்டு, அதாவது துவயம்னு சொல்லுவோம், திரயம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்து கையாள்கிறார் இந்த சதகத்தில். நம்ம ஒரு சிலதை பார்ப்போம். இங்கே வந்து ஆக்காரத்ரயம் அப்படின்ருக்கு. இந்த ஆக்காரத்ரயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமைப்பட்டிருக்கே ஆகிறது. அதாவது அனன்யார்க சேஷத்துவம், அவனுக்கே அடிமை அப்படிங்கிறது. எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக கொண்டிருக்கிறது தான் அனன்ய சரணத்துவம். எம்பெருமான் ஒருவனையே அனுபவிக்கத்தக்க பொருளாக அதையே கொண்டிருக்கிறது தான் அனன்ய போக்கியத்துவம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் ஆகாரத்ரயம்னு சொல்கிறது. அடுத்ததாக தர்மபூத ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கலாம். தர்மபூத ஞானத்தில் நம்ம பார்க்க போனோம் நிறைய இடத்துல சுற்றி வளைச்சி பதில் இருக்கும். ஆனால் சுவாமி வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த தர்மபூத ஞானத்தை ரொம்ப அருமையாக விளக்கியுள்ளார். எப்படி பார்த்தோன்னா, நான் அறிகிறேன், என்னுடைய அறிவு என்ன உலக வழக்குகள் காணும்போது அறிவுமயமான ஜீவர்களுக்கே நமக்கு குணமாகவே அதுவே தர்மமாக ஒரு அறிவு இருக்கிறது என்று விளங்குகிறது. இதையே தான் பிருகதாரண்ய உபநிஷத்துலேயும் அறிபவனான ஜீவனுடைய அறிவுக்கு அழிவு இல்லை என்றோ என்று கூறியுள்ளது. இதை பிரமாணமாக எடுத்துண்டு அதனால் இவ்வறிவு அழியாமல் என்றும் இருப்பது என்பதை அறிகிறோம். அதாவது நான் அறிகிறேன், என்னுடைய அறிவு என்று சொல்லும்போதே இந்த ஜீவனுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவினால் தானே அவன் அதை வந்து உணர்கிறான், உணர்ந்ததை வந்து அவன் வந்து அதை பிரதிபலித்து அதை வந்து வெளிப்படுத்துகிறான். அதனால் இந்த இவ்வறிவு அழியாமல் என்றும் இருப்பதே அறிகிறோம் இல்லையா. இதுதான் தர்மபூத ஞானம். எப்படி விளக்கு சூரியனுக்கு ஒளி போலே ஜீவனுக்கு இவ்வறிவு, இதைத்தான் தர்மபூத ஞானம் சொல்வார். பத்த ஜீவனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, கர்மத்தினால் சுருக்கமாகவும் விரிவையும் அடைகிறது தர்மபூத ஞானம். இதுதான் விஷயம். தர்மபூத ஞானம்னா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, அடுத்து தர்ம பரத்வயம். நான் சொன்ன மாதிரி அப்படியே சொன்ன மாதிரி இல்லை, நிறைய துவயங்களும், துவயம்னா இரண்டு, திரயங்களும் உள்ளன. இதில் ஒரு சிலதை நம்ம வந்து சுவாமி இந்த இடத்துல விளக்குறார். அதாவது தர்மபரத்வயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தர்மபரர்கள் அப்படின்னா இரண்டு பெயர்கள். யார் யாருன்னா, தேவதாந்திரபரன் அவர்கள் பின்போவர்கள் வந்து தர்மபரர்கள்னு சேவை சொல்லப்படுகிறது. பகவத்பரன் அவளையும் தர்மபரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து முமுக்ஷுத்வயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முமுக்ஷுக்களாகிற இருவர், அதாவது கைவல்யார்த்தியும் பரம மோக்ஷார்த்தியும். கைவல்யார்த்திக்கு எப்படி இருக்குது இந்த மோக்ஷ நிலைன்னு பார்த்தோன்னா, மோக்ஷத்தில் அவன் ஆத்மாவையே தான் அனுபவிக்க விரும்புவான். ஆனால் பரம மோக்ஷார்த்தியோ எம்பெருமானை அனுபவிக்க விரும்புபவன் பரம மோக்ஷார்த்தி. இப்படி இதை விளக்குகிறது தான் முமுக்ஷுத்வயம். அடுத்து பிரபன்னதயம்னு ஒன்று இருக்குது. அதில் யார் இருவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏகாந்தி பரம ஏகாந்தின்னு இருக்குது. இந்த ஏகாந்தினா யார் அப்படின்னா, எம்பெருமானிடம் மோக்ஷத்தோடு இவ்வளவு இவ்வுலகு விஷயங்களை அனைத்தையும் விரும்புபவன், எம்பெருமானிடமே மோட்சத்தோடு இவ்வுலக பலன்களையும் விரும்புபவன். பரம ஏகாந்தினா எம்பெருமானிடம் மோட்ச பலன் ஒன்றையே விரும்புபவன். இதுதான் இந்த இடத்துல வித்தியாசம். அதாவது ஏகாந்தி அப்படின்னா மோட்சமும் வேணும் அவனுக்கு, எம்பெருமானும் வேணும். அப்படி விரும்புபவன் தான் ஏகாந்தின்றான். பரம ஏகாந்தின் எம்பெருமானுடைய விருப்பம் மட்டுமே நினச்சிட்டுருக்கிறவன் மட்டும்தான் பரம ஏகாந்தி. ஆக நம்மளே நம்மளை வந்து பிரபன்னாக இருக்கோம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளே நினைச்சிக்கலாம். ஈசனாத்ரயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அர்த்தேக்ஷனை அப்படின்னா பணத்தில் ஆசை இருப்பவன் ஒத்தன். அடுத்து தாரேக்ஷனை அப்படின்னா மனைவியனிடம் ஆசை வைத்திருப்பவன். புத்திரேக்ஷனை அப்படின்னா பிள்ளையிடம் ஆசை வைத்திருப்பவன். இவாளெல்லாம் தான் ஈசனாத்ரயம்ன்றது சொல்கிறது. பரிச்சேத்ரயம்னு இருக்குது. அதாவது அளவுகள், என்ன எப்படி அளவுகள் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, காலத்தால் அளவுபட்டிருக்கை, தேசத்தால் அளவுபட்டிருக்கை, வஸ்துவால் அளவுபட்டிருக்கை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் பரிச்சேத்ரயம் அப்படிங்கிறது. இந்த அளவுகள் இல்லாதது எம்பெருமான் ஒருவனே. இப்போ நம்ம சம்பிரதாய நம்ம இதில் இந்த விபூதியில், அதாவது லீலா விபூதியில் பார்த்தோன்னா எல்லாமே அளவுக்குட்பட்டது தான். ஒரு காலமாக இருக்கட்டும், 24 ஒரு நாளைக்கே நம்ம எடுத்துட்டோன்னா 24 மணி நேரம் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு வருஷம்னு எடுத்துட்டோன்னா 365 நாளும். ஸோ எல்லாமே காலத்துக்கு அளவுபட்டிருக்கு. இந்த தேசமோ அளவுபட்ட தேசம். இதை தாண்டி நம்ம போனோன்னா பல விஷயங்களை தாண்டி தான், பல இடங்களை தாண்டி தான், பல நிலைகளை தாண்டி தான் நம் எம்பெருமானுக்கு பரமபதத்துக்கு போகிறோன்றது விளக்கியிருக்கு. ஸோ இப்படி இது அளவுபட்டது. ஆனால் எம்பெருமான் இருக்கும் தேசமோ பரமபதமோ அபரிச்சேத்தியம் சொல்லுவோம். அதாவது அளவுக்கு இல்லாதது, எல்லை இல்லாதது, அப்படிப்பட்டது தான் எம்பெருமானுடைய இடம். ஸோ நம்ம இருக்கிறது எல்லாமே இந்த அளவுக்குட்பட்டு தான் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் நமக்கு இங்கே விளக்கியுள்ளார் புத்தூர் சுவாமி. அது அடுத்ததாக விரோதித்ரயம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதில் சுவாதந்திரத்ரயம், அந்யசேஷத்துவம், தேகமே ஆத்மான்னு இருப்பவன் தான் இதெல்லாமே விரோதித்ரயம்னு சொல்கிறது. அதாவது சுவாதந்திரத்ரயம் அப்படின்னா என்ன, தனக்குத்தானே தலைவன் என்று நினைப்பு, அது நம்ம கர்வம்னு சொல்லலாம். அந்யசேஷத்துவம் அப்படின்னா தேவதாந்திர வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கை, மற்ற தேவதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. தேகமே ஆத்மானா, இந்த உடம்பே ஆத்மான்னு நினச்சி நம்ம வந்து எம்பெருமானிடம் எந்த ஒரு அன்பும் பக்தியும் காட்டாமல் இருப்பது தான் இந்த தேகமே ஆத்மான்றது. இது விரோதித்ரயம் என்ற அர்த்தம். அடுத்து அனுகூலத்ரயம்னு இருக்குது. அதில் என்னென்ன, இப்போ விரோதித்ரயம் பார்த்தோம். இப்போ எம்பெருமான் இடத்தில் நம்மை எடுத்து செல்லக்கூடிய அனுகூலத்ரயம் எது எதுன்னு பார்க்கலாம். எம்பெருமானிடத்தில் துவேஷமின்மை, எம்பெருமான் இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு துவேஷமும் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி எம்பெருமானிடத்தில் பக்தியுடனும் ஆச்சாரியனிடத்தில் பக்தியுடனும் இருப்பது அனுகூலமானது. எம்பெருமானிடத்தில் நம்மை அவன் திருவடிகளில் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. அதே மாதிரி அடியார்களோடு பேசி போதுபோக்குகையே ஆகிய போதையந்த பரஸ்பரம் சொல்கிறோம் இல்லையா, அடியார்கள் குழாங்குடி, அது மாதிரி அடியார்களோடே பேசி போதுபோக்குகையே நமக்கு இந்த ஆகிறதே இந்த சத் சம்பிரதாயம். இதுதான் அனுகூலத்ரயம். ஆக இப்படி 100 கேள்விகள் இருந்தாலும் அடியேன் வந்து ஒரு 50-60 கேள்விக்குள்ளே இருக்கிறதுலையே முக்கியமானதாகவும் சுருக்கமானதாகவும் விளக்கமானதாகவும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இருப்பதை மட்டும் எடுத்து இந்த பதிவின் மூலமாக அடியேன் பகிர்ந்துள்ளேன். அடியேன் சொல்கிறது என்னன்னா, சுவாமி வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, அவர் இயற்றிய ஸ்ரீகோசங்கள் என்ன, அவர் வியாக்கியானங்களுக்கு எளிய உரை பண்ணது என்ன, இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சன்மானமும் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம சம்பிரதாயத்துக்கு அவர் பண்ண கைங்கரியம் பெரிய கைங்கரியம். சுவாமிக்கு பல்லாண்டு பாடி அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.